உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை தொழுகிறோம், 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 பணிகிறோம் ஐயா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, சபையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு எங்கள் மத்தியிலே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. மகத்துவம் உள்ள தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை, 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 மகிமை. இயேசுவே, இயேசுவே, கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவனுடைய குமாரனே, ஆவியா எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் ஆண்டவரே, எல்லா கனத்தை மகுமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் ஆண்டவர் ஐயா, நீரே எங்கள் இரட்சகர் ஐயா, நீரே எங்கள் நம்பிக்கை ஐயா, நீரே எங்கள் எதிர்காலம் ஐயா. கர்த்தாவே, உமை தொழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக கிருப்பன் என்று வாக்கு பண்ணினவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவறதுக்காய் சோதரம் ஐயா. சபை உம்முடையதாண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவறதுக்காய் சோதரம் ஐயா. எழுந்தல் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியான தேவனே, உமக்கு மகிமை ஐயா, மகிமை ஐயா, மகிமை தாதா, பரிசுத்த தேவனே, பரலோக தேவனே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமை தொழுகிறோம் பரிசுத்தரே, உமை பணிகிறோம் ஐயா. பரலோக தேவனே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நீதான், நீதான் எங்கள் நம்பிக்கை, நீதான் ஐயா. இயேசு கிறிஸ்துவே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தெழுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தேவ ஆவியானவரே, எங்களுக்குள்ள கிரிய செய்கிறவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்க. அந்த வார்த்தையின்படி வாழுகிற பலத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம் சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் என்று மன்றாடுகிறோம். ஹோலி ஸ்பிரிட் லீடர்ஸ், ஆவியானவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்து. எங்களை காணுகிற தெய்வமே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாக இருந்து, இப்படி வல்லமே உம்முடைய மகிமை என் கண்கள் கண்டதை, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை வேளாண், நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, உம்மை போட்டும் ஐயா, உம்மை போட்டும், உம்மை போட்டும், உம்மை போட்டும் ஐயா, உம்மை போட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில வாழுகிற தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்மை என்ன சொல்லி பாடுவோம், என்ன வார்த்தைகளால் புகழும், வார்த்தைகளுக்கு அடங்காதவர், எல்லைகள் அற்றவரே, எங்களுக்குள் வாசமாக இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நீ பெருகவும், நாங்கள் செருகவுமே, உம் சித்தம் செய்யப்படுவதாக. பத்திலே பரிசுத்தேசுவின் மூலம் பிதாவே, ஆவே உட்கார். இந்த வேலையிலே நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம், புக் ஆஃப் ஜெனசிஸ், சாப்டர் 4, 4வது அதிகாரம், அதிலே 1-7 வரை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் படித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம், 1-7 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாயி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றாள். ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீச்சுக்களிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
சரி, முதலாவது மனுஷிகமாக பிறந்த மனுஷன் காயின், படிகோசம் மேடரர். உலகத்திலே மனுஷிகமாக பிறந்த, மனுஷிகமான முறையிலே முதல் பிறந்த மனுஷன் காயின் ஒரு கொலகாரன். அவனுக்கு ஏழாம் தலைமுறையாக வந்த லாமேக்கு அடுத்த கொலகாரன். அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டிகள் இருந்தார். உலகத்திலே ரெண்டு பொண்டாட்டிகளை வைத்திருந்த பெருமை இந்த மனுஷனுக்கு சேரும். ஆகவே காயின் மனுஷிகமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் குமாரன் அல்லது மூத்த குமாரன் காயின் ஒரு கொலகாரன். சரி, ஆவேல் காயினும் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள். இந்த ரெண்டு பேரும் ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வந்தார்கள். தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த உபதேசம் நான் நம்புகிறேன் ஆதாம் இடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் வந்த போது வித்தியாசம் விளங்கிட்டது. நான் சொல்றதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினார்கள். ரெண்டு பேரும் தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் அங்கீகரித்த காணிக்கை அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காணிக்கை எது என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, இந்த நாளிலே அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை என்ற தலைப்பிலே நான் ஆண்டவருடைய செய்தியோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லினார் ஆண்டவர்களுக்கு வரும் என்றால், ஸ்டில் நாம் இன்றைக்கும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கைகளை பலிகளை செலுத்த வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தி என்னவென்றால், தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. காணிக்கைகள் இன்றைக்கும் செலுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் செலுத்தப்படுகிற காணிக்கைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதா? இன்றைக்கும் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் தொழுது கொள்கிற தொழுகைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதா? இன்றைக்கும் ஜனங்கள் தேவன் நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆனால் செய்யப்படுகிற மன்றாட்டுகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதா, தேவனாலே கேட்கப்படுகிறதா என்பது நமக்கு மிக மிக முக்கியமாகும். காயினும் ஆபேலும் ஒரு கட்டத்திலே காணிக்கை செலுத்த வந்தார்கள். இந்த காணிக்கை செலுத்த வந்தபோதுதான் இவர்கள் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இது போக ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் தீர்க்கதரிசனமாக முதல் தீர்க்கதரிசனம் வெளிப்படுகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதாவது ஸ்திரீயின் வித்து ஆண்டவர் இயேசு. ஸ்திரீயின் வித்தாக வழிபட்டார் ஆண்டவர் இயேசு. கன்னிகைக்கு மகனாக பிறந்தார் ஆண்டவராகிய இயேசு. இது சத்தியம், இது அதிசயம். ஆகவே முதலாவது தீர்க்கம் பிசாசுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற என்ன தெரியுமா? உன் ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவார் என்கின்ற முதல் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட நாளிலே இருந்தே பிசாசு அதையும் கவனிச்சுட்டே இருந்தான். இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரெண்டு குமாரர் பிறந்த போது காயினா ஆவேலா யார் என் தலையை நசுக்க கூடும் என்கின்ற ஒரு கவனம் பிசாசுக்கு ரெண்டு பேர் மேலும் இருந்தது. ஆகவே இந்த காணிக்கை செலுத்துகிற கட்டம் வந்த போது பிசாசுக்கு யாரு தன் பக்கம் என்பதை அவன் கண்டுகொண்டான். என கருமானவர்களே, தேவனுக்கு பிரியமாக ஆவியல் வாழ்ந்தான். அவன் ஒரு நீதிமான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாக இருந்தபடியால் தான் அவன் கொலை செய்யப்பட்டான். ஆவேல் நீதிமானாக இருந்தபடியால் தான் அவன் கொலை செய்யப்பட்டார். அவன் தேவனுக்கு பிரியமான காணிக்கையை செலுத்தினபடியினால் அவன் கொலை செய்யப்பட்டான். அவன் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினால் அவன் தன் சகோதரனாலே கொலை செய்யப்பட்டான். சோ இப்ப காணிக்கை செலுத்துற நேரம் வந்தபோது வித்தியாசம் விளங்கிட்டது. இப்ப நான் சொல்றதை கவனிங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு, எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனா சில சில சந்தர்ப்பங்கள் தான் அன்னார் இன்னார் என்பதை தெளிவுபடுத்து. எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனா சிற்சில சந்தர்ப்பங்கள் தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். ஆகவே இங்கே ஆபேலா காணி காயினா என்கின்ற ஒரு நிலைமை வந்தபோது, காணிக்கை தேவனுக்கு செலுத்துகிற கட்டம் வந்தபோது, யார் தேவனுடைய மனுஷன் என்றும் யார் பிசாசனவர் என்பதையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. என கருமானவர்களே, முதலாவது வசனம் என்ன சொல்றது? 4 முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். காயின் பிறந்த போது ஏவாள் சொல்றான், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆனா வசனம் நல்லா கவனிங்க, கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், ஒரு மகனை பெற்றேன் என்றார். ஆனால் அப்படியே வச்சுக்கொண்டு 1 John 3:12 சீக்கிரமாக படிங்க. அப்படியே வச்சுக்கொண்டு 1 John 3:12 படிங்க. 1 John 3:12
உள்ளங்கான் உண்டாயிருந்ததன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதின் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்.
திரும்ப படிங்க.
பொல்லாங்கனால்
உண்டாயிருந்த காயினை போல இருக்க வேண்டாம். நன்றாய் கவனிங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல இருக்க வேண்டாம். ஆனால் 4:1 என்ன சொல்றது? ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாக காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆனால் யோவான் எழுதும் பொழுது பொல்லாங்கனால் உண்டாகிருந்த காயினை போல இருக்க வேண்டாம் என கவனிங்க. இந்த வார்த்தை யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? உலகத்திலே இருக்கவனுக்கு அல்ல, உலகத்தில இருந்து உள்ளே வந்துவிட்ட தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாகிருந்த காயினை போல ஒருத்தனும் இருக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய கிரியைகள் பொல்லாதாக இருந்தபடியால் அவன் பொல்லாங்கனாலே உண்டாகிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். போன வாரம் நாம் பார்த்த செய்தி கனி நிறைந்த வாழ்வு என்கின்ற தலைப்பில் நாம் பேசுகிற போது, நம்முடைய கிரியைகளால் நாம் ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிற கிரியைகள், செய்கைகள், நம்முடைய பேச்சுகள், நோக்கங்கள், இந்த மரம் எப்படிப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இங்கே நாம் காயினுடைய வாழ்விலே வெளிப்பட்ட கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியால் வேதம் அவனை குறித்து பொல்லாங்கனால் உண்டான காயினை போல ஒருவரும் இருக்க வேண்டாம் சொல்லுது. ஆகவே மனுஷன் தன் செயல்களால் அறியப்படுகிறான். ஒரு மனிதன் தன் செயல்களால் செய்கைகளாலே அறியப்படுகிறான் என்பது நிதர்சனம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப ரெண்டு பேரும் பலி செலுத்த வருகிறார்கள், தேவனுக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள். சோ காணிக்கை குறித்து வேதத்திலே அழகாக அவங்க குறிப்பிடப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க, படிங்க. அந்த 2 படிங்க சீக்கிரம். ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் முகந்தார். ஆனால் மற்றவனுடைய காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினார்கள், ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், மற்றவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என கரிமானவர்களே, காணிக்கை செலுத்துறது முக்கியம், பலி செலுத்துறது சத்தியம். ஆனால் நாம் செலுத்துகிற காணிக்கைகளும் நாம் செலுத்துகிற பலிகளும் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை குறித்து தேவ பிள்ளைகள் அவதானிக்க வேண்டியதாக இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்கு, உணர வேண்டியவர்கள் இருக்கிறோம். என்ன, நாங்கள் செலுத்துகிற பலிகள், நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, அவைகள் உகந்தவைகளாக இருக்கிறதா என்பதை குறித்து தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். சரி, இப்ப கவனிங்க. ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்த வந்த நேரம் வந்த போது ஆபேல் என்ன செய்தாராம், அவன் ஆடுகளை மேய்த்தவனாக இருந்தபடியால் தன் ஆடுகளிலே தலை ஈட்டுகளையும் மட்டுமல்ல குழுமையானவைகளை சிறப்பானவைகளை தன்னிடத்தில இருந்தவைகளிலே உச்சிதமானவைகளை தன்னிடத்தில இருந்தவைகளிலே சிறப்பானவைகள் முதல் தரமானவைகளை பழுதட்டவைகளை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆகவே அவன் கொண்டு வந்த காணிக்கைகளில் தேவன் பிரியப்பட்டிருக்கிறார். சோ இதை குறித்து வேதம் என்ன சொல்லு தெரியுமா? இதை குறித்து எபிரேயர் நிருபத்திலே மிக அழகாக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க எபிரேயர் 11 எல்லா திருப்பி கொடுங்க. எபிரேயர் 11:4 படிங்க. எபிரேயர் 11:4
விசுவாசத்தினாலே
பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே ஆவேல்
காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
படிங்க படிங்க.
அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
சோ ஆகவே ஆவேல் தான் செலுத்தின பலியினாலே தேவனுடைய பார்வையிலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆகவே எப்படி வசனம் தொடங்குது? காயினுடைய பலியிலும் பார்க்க ஆவேல் மேன்மையான பலியை செலுத்தினாராம். அவன் மேன்மையான பலியை செலுத்துறதுக்கு முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. அவனுடைய மேன்மையான பலியிலே நான் சொல்றத கவனிங்க, ஆவேல் செலுத்தின மேன்மையான பலிகளிலே தலையீட்டுகள் மட்டுமில்ல கொழுமையானவர்கள் மட்டுமல்ல, நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆவேல் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான் கொழுமையானவர்களை மட்டுமல்ல தலையீட்டுகளை மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே ஆவேல் காயில் பார்க்க மேன்மான பலியை செலுத்துக. ஆவேல் நாம் குறிப்பாக அங்கே கண்டுகொள்ள வேண்டியது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனுக்கு செலுத்துகிற பலிகள் அல்லது தேவனுக்கு செய்கிற காணிக்கைகள் செலுத்துகிற காணிக்கைகள் எப்ப என்ன அடிப்படையில் இருக்கணுமா? பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே ஆண்டவர் மேலே நாம் வச்சிருக்கிற விசுவாசத்தினாலே தேவன் மேலே நாம் வச்சிருக்கிற பற்று பாசம் அன்பினாலே நாம் தேவனுக்கு பலி செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறோம். இன்னும் ஒரு காரியம் இங்கே கவனிக்கணும் என்னவென்றால், நான் சொன்ன கவனிங்க, ஆதியாகம 4 ஆவேல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் இருக்குது. ஆனால் எபிரேயர் நிருபத்தில் எபிரேயர் ஆக்கியம் என்ன எழுதா தெரியுமா? காயில் பார்க்க மேலான பலியை அவன் செலுத்தான சொல்லப்பட்டது. அங்கே காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே பலி என்று சொல்லப்பட்டது. ரெண்டும் ஒரே விதமான அர்த்தத்தை தான் கொண்டு வர்றது. என்ன கரிமானவர்களே, தேவனுக்கு செலுத்துகிற பலிகள் ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கைகள். இன்றைக்கு நாம் ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்துறதில்லை. ஆனால் நாம் செலுத்துகிற பலிகள் அவைகளை விட மேன்மையான பலிகளை இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறோம். நன்றாக கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு அவர்கள் செலுத்தின பலியிலும் பார்க்க மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்துகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து மூலமாய் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் பிதாவாகிய தேவனுக்கு பழையற்பாட்டிலே பக்தர்கள் செலுத்தின பலிகள் காணிக்கைகளும் பார்க்க நாம் மேன்மையான பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுக்கு செலுத்துறதுக்கு பிரதான காரணம் என்னவென்றால், பழையற்பாட்டிலே கிறிஸ்து வெளிப்படவில்லை, பழையற்பாட்டிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த அறிவு அவளுக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நாம் தேவகுமாரனாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆட்டுக்குட்டினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவர் இயேசு மூலமாக அவருடைய ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிற பலிகளும் இயேசு மூலமாக நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கைகளும் பிதாவாகிய தேவனுக்கு மேன்மையான பலியாகவும் மேன்மையான காணிக்கையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமூட்டாடும். ஆகவே என்னை கவனிங்க, ஆவேல் எப்படி காணிக்கை கொடுத்திருக்கிறாரு, ஆவேல் எப்படி பலி செலுத்திருக்கார் சொன்ன, விசுவாசத்தினாலே ஆவேல் மேன்மையான பலியை செலுத்தியிருக்கிறார். அப்படியான ஒரு காரியம் தெளிவாகிறது. அப்படியான ஒரு காரியம் நமக்கு வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம். We need the revelation from the revelation. வேதமே வெளிச்சம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனா வேதத்தில இருந்து நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு, அதுல இருந்து கிடைக்கிற வெளிச்சம் இதுதான் நான் கொடுக்கிற ரெபினிஷன். என்ன கவனிங்க, வெளிச்சத்தில் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அது அர்த்தம் தான் என்ன, வேதம் வெளிச்சம். ஆனா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்ன தெரியுமா, வெளிச்சத்தில் வெளிச்சம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை வெளிச்சம், வெளிச்சம் பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் நடக்கிற பாதையில் அவன் கால்கள் தவறாதபடி, அவன் கால்கள் தள்ளாடாதபடி, அவன் இடராதபடி, அவன் இருட்டில் விழுந்து விடாதபடி, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு, தேவனோடு நடக்கிற நடைக்கு வேத வசனத்தின் வெளிச்சம் மிக 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 அவசியமாக. ஆகவேதான் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்று வேதம் சொல்றது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக. ஆகவேதான் நான் சொல்றேன், இந்த இடத்திலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய கற்பனைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வேதத்தை கருத்தாய் படிக்க வேண்டும். நான் என்னுடைய வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்தில் அங்கலாய்த்தார். என்ன கருமானவர்களே, நாம் எல்லோரும் வேதக்காரர், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதத்தை அவர்கள் முக்கியப்படுத்த வேண்டும். அவர்கள் அதை படிக்க வேண்டும், அதை அவர்கள் வாசிக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளும் அதை வாசிக்கிறார்களா படிக்கிறார்களா என்பதை குறித்து ஒவ்வொரு பெற்றோரும் கருத்தாக கவனமாக இருக்க வேண்டும். சொல்றேன் கவனிங்க, ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு கணக்கு ஆண்டவருக்கு நாம் கொடுத்தே ஆகும். படி 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 படி, தப்பில்லை. படிச்சு என்ன செய்ய போறோம்? அறிவுக்கும் புத்திக்கும் படிப்புக்கும் ஆண்டவர் எதிராளி இல்லை, நான் அப்படி சொல்லவும். ஆனா படிக்கிற படிப்பு அறிவு இந்த பூமிக்கு தான். பாதாளத்தில் உன் படிப்பு செல்லுபடியாகுமா? அல்லது பரலோகம் உடைய படிப்பை வரவேற்குமா? உன் பட்டத்தை பரலோகம் வரவேற்குமா? அப்படின்னா பட்டம் படிப்பு பாவம் இல்லை. ஆனா எதற்கு முதலும் கொடுக்கும், அதுக்கு முதலும் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறார்களா, அவர்கள் அதை வாசிக்கிறார்களா, அது குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள். இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை அல்லவா? இது ஒவ்வொரு தலைமையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் மேலும் விழுந்த கடமை அல்லவா? காலை எழுந்தா வேலைக்கு போறோம், மாலைக்கு மாறம் திரும்பி களை போட்டு வரோம், படுக்கிறோம், நித்திர கொடுறோம். பிள்ளைகள் என்ன செய்யறார்கள்? ஸ்கூலுக்கு போற வர்றார்கள், ஆண்டவரை தேடுறார்களா, படிக்கிறார்களா, வேதத்தை வாசிக்கிறார்களா, தேவனை தேடுறார்களோ? பட் யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பிள்ளைகளை குறித்து. கவனி, ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வந்தார், ஆனால் ஆவியில் செலுத்துற காணிக்கையோ பை ஃபெய்த், விசுவாசத்தினால் அவர் காணிக்கை செலுத்தார். வெளிச்சத்துக்குறி சொல்லிட்டு விட்டேன், என்ன கவனிங்க, ஆவேல் விசுவாசத்தினாலே மேன்மையான காணிக்கை அல்லது பலியை செலுத்தினார் என்று சொல்லப்படுற போது ஒரு காரியம் வெளிச்சமா இருக்கு. என்ன தெரியுமா? காயினும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான், அல்லது காயினும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். ஆனால் காயின் செலுத்தின காணிக்கை விசுவாசம் இல்லாமல் செலுத்தினபடியால் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணவர். காயினும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். எப்படி தெரியுமா? கடமை போல கொண்டு வந்தார். ஏதோ கொடுக்கணுமே காணிக்கைன்னு கொண்டு போட்டார். ஆபையிலோ பாய் கத்தாவே, நீர் என்னை உண்டாக்கி இருக்கிறேன், நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறேன், என் ஜீவ சுவாசம் உடைய கருத்தில் இருக்கிறது, என் நாட்களை நீர் எண்ணுகிறேன், என் காலங்கள் உடைய கருத்தில் இருக்கிறது, உழைக்கிறதுக்கு எனக்கு சர்வத்தில் பலத்தை தந்திருக்கிறேன், ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எனக்கு சர்வத்தில் பலம் தந்திருக்கு, சுகம் தந்திருக்கு, இந்த ஆடுகள் சொத்து எல்லாம் நீர் எனக்கு தந்தது. ஆகவே ஆண்டவரே, என்னை வாழ வைத்திருக்க தெய்வமாகிய உமக்கு நான் என்ன செய்யறேன்? காணிக்க. பாய் பாய் பெய். ஆனால் காயினுக்கு இந்த உணர்வு இருக்க இல்லை. தன்னை படைச்ச தெய்வத்தை மறந்து, தன்னை கவனித்துக் கொண்டிருக்க தெய்வத்தை மறந்து, தனக்கு சுகத்தையும் பலத்தையும் வசதியையும் நிலத்தையும் கொடுத்த ஆண்டவர் மறந்து அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆனா ஏதோ கடமை போல அவன் ஆண்டவருக்கு காணிக்கை. அப்படி அவன் உண்மையாக ஆண்டவரை விசுவாசித்து காணிக்கை செலுத்திப்பான இருந்தா அவனும் உச்சிதமானதுகளை கொண்டு கத்தருக்கு செலுத்திருப்பான். ஆனா பைபிள் எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் அப்படி இல்லை. ஆனா ஆவேத காணிக்கை குறித்தோ அவன் தலையீட்டுகளையும் கொடுமையானவர்களையும் சிறப்பான தண்டத்தில் இருக்கிற உச்சிதமான இருந்த சிறப்பானதை கொண்டு கத்தரை கொடு. ஏன்னா அவன் ஆண்டவர் மேலே வச்ச அறுதி உறுதியான விசுவாசம் தனக்கு இருந்ததிலே முக்கியமானதை உயர்ந்ததை சிறப்பானதை முதத்தன கத்தாவே சொல்லிக் கொடுத்தா. காயினுக்கு அந்த உணர்வு இருக்கில்ல, காயினுக்கு ஆண்டவர் பேர்ல பக்தி இருக்கல, காயினுக்கு கத்தர் பேர்ல பற்று இருக்கல, காயினுக்கு கத்தர் மேல விசுவாசம் இருக்கல. தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை அறிகிறார், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்கின்ற உணர்வு அறிவு தெளிவு இல்லாமல் உணர்வில்லாமல் வாழ்ந்திருக்கிறான். தன்னை படைச்ச தெய்வத்தை மறந்து போன கண் சொருகி போன குருடன் போல வாழ்ந்திருக்கிறான். தேவனை மறந்து வாழ்ந்திருக்கிறான், தேவனுக்கு துரோகியாக வாழ்ந்திருக்கிறான். ஆகவே ஆவேல் விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தினான், ஆனால் காயிலோ விசுவாசம் இல்லாமல் காணிக்கை. ஆகவே ஆவே செலுத்தின காணிக்கை அல்லது பலி மேன்மையான பலி என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். என்ன கவனிங்க, இப்போதை நான் காரியத்துக்கு பாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் செலுத்துகிற பலிகள் விசுவாசத்தினாலே நாம் செலுத்துகிறோமா, அல்லது ஏதோ நாம் செலுத்துகிறோம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா? God knows everything. What is in our heart? Even right now also. காயினும் ஆபேலும் கத்தருக்கு பலி செலுத்தினார்கள், ஆனால் ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினும் பலி செலுத்தினார், ஆர கத்தர் அதை அங்கீகரிக்கும். சோ நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆபேலை போல இருந்து விசுவாசத்தினாலே தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சோ அப்படியானால் அவன் ஆபே கொண்டது போல நாமும் தலையீட்டுகளை ஆடு மாடுகளை நான் கொன்ற சொல்லி ஆண்டவர் சொல்லல, அதை விட மேன்மையான சில பலிகளை வேதம் நமக்கு பகுத்து போதிக்கிறது. அவைகளில் ஒரு சிலதை குறித்து நான் சுட்டி காடிவிட்டு பிற்பாடு அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறேன். நாம் விசுவாசத்தினாலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகள். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம், பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம், பரலோக தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம், தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய சில மேன்மையான ஆவிக்குரிய பலிகளை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவைகளை நாம் இன்றைக்கும் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். எப்படி தெரியுமா? பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஆபேலை போல தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்த வேதவசனம் நம்மை அறைகூவி அழைக்கிறது. அப்படிப்பட்ட சில பலிகளை குறித்து நான் சீக்கிரமாக சொல்லி அடுத்த காலத்துக்கு பிறகு நாம் செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலிகள் படிங்க. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம், சக் 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 சீக்கிரம் படிங்க. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்
கொள்கிறேன்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே
நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள
ஆனா கவனிங்க, மேலுக்கு வசனம் சொல்லுது ஜீவ பலி என்று சொல்லி, கீழுக்கு அந்த வசனம் சொல்லுது இதுவே புத்தி உள்ள ஆராதனை. இங்க கவனிங்க, புதிய ஏற்பாடு கூறுகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமோ? பாட்டு பாடுறதல்ல, ஸ்தோத்திரம் பண்றதல்ல, புத்தி உள்ள ஆராதனை என்று புதிய ஏற்பாடு நமக்கு எது புலப்படுத்துறது என்றால், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ உயிருள்ள பலியாக என்ன செய்யுங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஆகவே ஆவேலை போல நாமும் இன்றைக்கு பலி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். என கரிமானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பலி என்னவென்றால், புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றால், அடிக்கடி தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு காணிக்கையாக படைச்சிருக்கு. ஐயா நீ வாழுகிற உலகம் பாவம் நிறைந்தது, நீ சுவாசிக்கிற காட்டே பாவம் நிறைந்தது போல உணரக்கூடியதாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் பாவம் தலைபுரித்தாடுகிறது. ஏனென்றால் இது கடைசி நாட்கள், இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. ஆவே தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதாக பரிசுத்த வேதத்திலே நாம் பேதத்தில் வாசிக்கிறோமே. என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் பரிசுத்த ஜீவ படியாக உன் சரீரத்தை, உன் உடலை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்றது. என்ன கவனிங்க, இந்த சரீரம் ஆண்டவனுக்கு தந்தது என்பதை மறந்துடாத. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. எவ்வித நிருபத்தில் எழுதப்பட்டிருக்க தெரியுமா, பலியையும் இரக்கத்தை பலியையும் காணிக்கை நீ விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், தேவனே உன் சித்தப்படி செய்ய இதோ நான் வருகிறேன் அப்படின்னு எழுதப்பட்டது. என்ன கவனிங்க, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அப்படியானால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு அவருக்கும் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த சரீரத்திலே தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். எனக்கு அருமையானவர்களே, அதை போல தான் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி உனக்கும் எனக்கும் உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதற்கு நீ மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத. உன்னுடைய ஜீவ சுவாசமும் என்னுடைய ஜீவ சுவாசமும் நம்ம படைச்ச தேவடைய கரத்தில் இருக்குது என்பதை மறந்துடாது. இன்றைக்கு தைரியமாக இருக்கிற, நாளைக்கு பார்த்தா ஆஸ்பத்திரியில், இன்றைக்கு சோமாக இருக்கிற, அடுத்த கழிப்புறம் மறிச்சு போயிட்டான் சொல்லி. என கரிமானவர்கள், நிலையற்ற இந்த வாழ்விலே பலம் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் உன் நாட்கள் எண்ணப்படுகிறது. என்னுடைய நாட்களும் உன்னுடைய நாட்களும் தேவனால கவுண்ட் பண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய நாட்களும் என்னுடைய நாட்களும் தேவனால எண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என கரிமானவர்களே, ஆகவே நான் சொல்றேன் கேளு, பாவ பூமியில நீ வாழ்ந்தாலும் உன் சரீரத்தை, உன் உடலை ஆண்டவருக்கு பரிசுத்த ஜீவ பலியாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய உறக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக்கொள்ளேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆகவே இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம். ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆகவே நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துடக்கூடாது. ஓ, நம்முடைய சரீரம் தான், உங்க சரீரம் தான், சந்தேகமே இல்லை. ஆனா இது தேவனால் உனக்கு கொடுக்கப்படுதுன்னு நீ மறந்துடக்கூடாது. கேட்கிறேன், உன் உயரத்துல ஒரு சாணம் உன்னாலும் கூட்ட முடியுமா? உன் உயரத்துல ஒரு இஞ்சிய உன்னால கூட்ட முடியுமா? நீ இந்த அளவிலைக்கு இருக்கணும் என்று உனக்கு உரு கொடுத்து வடிவம் கொடுத்து அனுப்பினவர் யார்? நீ இந்த உருவத்தில் இருக்கணும் என்று உனக்கு போம் பண்ணது யார்? உன்னை படைச்ச தேவனை மறந்துடாது. அவை உனக்குள்ள வாழுகிற தேவனை அசட்ட பண்ணி கத்தத்துவத்தை முறந்தடித்து பாவத்தில் புரண்டு பரிசுத்து குளச்சலை உண்டாக்கி உன்னை உருவாக்கின தேவனை மறந்துடாதபடி உன் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்த ஜீவ பலியாக படைக்க வேண்டும் என்று, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை போட்டுட்டு உங்களை வேண்டிக்கொள்ள, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு வசதி. ஆகவே இந்த சரத்தை கெடுக்காதே, இந்த உடலை கெடுக்காதே. ஹலோ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்குள்ள தேவன் வாழுகிற ஆலயம் இது என்பதை மறந்துடாது. ஆகவே இந்த சரத்தை குடிச்சு வறிச்சு என்ன ஊதி சிவோக் பணியெல்லாம் கெடுக்காது. இது என்ன சுத்தமா வச்சிரு, தேவன் உனக்குள்ள வாசம் விடாது. நம்புபா, ஆண்டவரை அசட்டை பண்ணாத, கத்தத்துவத்தை மறுதளிக்காத, குடிச்சு ஒறிச்சு ஊத்த காரியங்களை செய்து இந்த சர்வத்தை கெடுக்காதே. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினவர், காயினையும் ஆவையிலையும் படைத்தவர், அவரே உன்னையும் என்னை உருவாக்கணும் என்பதை மறந்துடாத. உனக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்த தேவனால் உனக்கு ஒரு முடிவும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மறந்துடாது, மறந்துடாது. இந்த சுகம் நமக்கு எப்பவும் இருக்க போறதில்லை, என்றைக்கோ ஒரு நாள். ஆகவே நான் சொல்றேன் கேளு, இந்த சரத்தை கெடுக்காது, இந்த உடலை கெடுக்காது. குடிச்சு வறுச்சு பொய் சொல்லி பக்க கோபம் பகிராக்கியம் அப்பப்பா, வெளியில பார்த்தா அழகா இருக்கு. ஆகவே நானும் கத்தோட ஆவியோட இணைந்து சொல்லிக் கொள்றதாவது, உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. கண்களை ஒப்புக் கொடுங்க. டாக் வாய் ஒப்பு கொடு, கேட்கக்கூடாதவர்களை கேட்காதபடி காதுகளை ஒப்பு கொடு, செய்யக்கூடாதவர்களை செய்யாதபடி கைகளை ஒப்பு கொடு, எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, தேவையில்லாத இடங்களுக்கு போகாதபடி கால்களை ஆண்டவருக்கு, சப்மிட் எவ்ரிதிங் அண்டர் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிகாஸ் ஏனென்றால் அவருடைய சிருஷ்டித்த தேவன் என்பதை மறந்துடும். எபிரேயர் 13வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் எடுத்துறீங்களா, 15ஆம் வசனத்தை பாருங்க, எபிரேயர் 13:15 சக் 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 சக்.
ஆவியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
திரும்பபடி,
ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வலி. இப்ப என்ன கவனிங்க, அடுத்து நாம் செலுத்த வேண்டிய பலி, அதை நம்ம எல்லாம் அதிகமா அறிஞ்சிருக்கோமே, ஸ்தோத்திர பலி. சோ இன்றைக்கு நாம் ஆடு மாடுகள் தலையீட்டுகளை கொன்றல, ஆனா ஆவியில போல ஆண்டவருக்கு நான் பிரியமான பலி எது? ஸ்தோத்திர 50வது சங்கீதம் 50வது அதிகாரத்திலும் இதை நாம் வாசிக்கூடியதா இருக்குது. ஸ்தோத்திர பலியிடம் கர்த்தரை மகிமைப்படுத்தப்பட்டிருக்கு. கவனிங்க, ஸ்தோத்திர பலி நாம் எல்லாம் கவனிங்க நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றீங்க, அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனால் நாம் தேவனுக்கு செலுத்துற ஸ்தோத்திர வழிகள் விசுவாசத்தினால் இருக்கும். ஐயா, விசுவாசம் இல்லாமலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம், மறந்துடாது. விசுவாசம் இல்லாமலும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கலாம் சொல்றதுக்கு. ஆனால் ஆவேல போல தேவனுக்கு ஏற்ற பலியை நாம் செலுத்தப்படுமாக இருந்தால், ஆண்டவரை ஜீவனுள்ள தேவாதி தேவனை தொழுது கொள்கிற நாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறார், ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என்னை படைத்த தெய்வத்துக்கு, என்னை ரட்சித்த தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உயர்த்துகிறேன். என்ன கவனிங்க, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் செலுத்துகிற பலிகளை, அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே நாம் செலுத்துகிற உதவிகள் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவன் என்ன செய்கிறாரோ அங்கீகரிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. பாருங்க, அவர் சங்கீதக்காரர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியாக, ஆனால் நானோ இது முதல் என்றென்றைக்கும் உம்மை நான் ஸ்தோத்தறேன். கர்த்தாவே, உம்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தறேன், உம்மை துதிக்கும் துதி எல்லாரும் என் வாயில். ஸ்தோத்திர பலிகளை விசுவாசத்தினால் நாம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஆவேலை போல நாம் ஏறெடுப்போம். அடுத்து 16 வசத்தை படிங்க, எபிரேயர் 13:16
நன்மை
செய்யவும்
தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
சரி, நன்மை, இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன்
பிரியமாய்,
இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்காங்க. நாம் ஆவேலை போல தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலிகளை குறித்து சொல்லிக்கொண்டிருக்க கவனிங்க. என்னங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். சோ தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்யறவளாக இருக்கணும். இன்னைக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதை கீழே நீங்க வாட்சி பாத்தீங்கன்னு போறீங்கன்னா 4வது அதிகாரத்தை, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்படி நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அது குறித்து டெபினிஷன், அது குறித்த விளக்கம் சொல்றார்கள் என்னன்னா, ஒரு பயங்கரமான மிருகம் உங்கள் வாசற்படியில படுத்திருந்தா உள்ள போகலுமா அல்லது வெளியில வருமா, எப்படி இருக்கு? அதே போல அதை விட பயங்கரமான ஒன்று என்ன, பாவம். அது படுத்திருக்கு எங்க, வாசல்ல, வீட்டுல நிம்மதி இல்லை, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை, விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, நன்மை கதைச்சா தீமையாக மாறுது. ஆகவே ஒன்றும் பேசாமல் இருப்பேன் நான் என் இதயத்தில் தீர்மானித்தேன். அப்படி தீர்மானத்திலும் வீட்டிலும் பிரச்சனையாகவே இருக்குது. என்னடி ஒன்றும் பேசாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் நான் கதைக்கிறது ஒன்னு கேட்கல, எப்படியே ஒரே பிரச்சனையா இருக்குது. என்ன செய்கிறது, அழுகிறதா சிரிக்கிறதா? பாவம் வாசற்படியில படுத்திருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்றது. சங்கீதம் 37 அதிகாரம் 1வது மணிக்கு, சங்கீதம் 37 3வது வசனம் படிங்க, சங்கீதம் 37:3.
வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார்.
தொடர்ந்து வாசிங்க,
உன் நீதியை வெளிச்சத்தை போல.
சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி
நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து
கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தை குறித்து சத்தியத்தை. இப்ப நாம் எல்லாரும் நன்மை செய்யற சரி, கவனிங்க பிளீஸ், நாம் எல்லாரும் நன்மை செய்யணும். நல்லவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் நல்லதையே செய்யணும் பாருங்க. நாம் எல்லாரும் நன்மை செய்யணும், ஆனால் எப்படி நன்மை செய்யணும் என்று வேதம் நமக்கு என்ன தெரியுமா? கத்தரை நம்பி மற்றவங்களுக்கு நன்மை செய்யும். ஹலோ, கத்தரை நம்பி மற்றவங்களுக்கு நன்மை செய்ய. அப்படி நீ நன்மை செய்தாதான், நீ ஒருவேளை மற்றவர்களுக்கு நன்மை செய்து, நன்மை செய்தவர்கள் உனக்கு தீமையாக சில காரியங்களை பேசும்போது நீ மௌனமாக அமைதியாக இருப்பா. ஏன் தெரியுமா? நான் கத்தரை நம்பி நன்மை செய்திருக்கிறேன். அவன் என்ன குறப்படுத்தினாலும் குற்றப்படுத்தினாலும் கத்தாவே அவனா எனக்கு பலன் தர போறது, நீதி நீ விளங்க பண்ணுவீர், என்னுடைய நான் செய்த நன்மைக்குரிய நன்மையை நீர் எனக்கு தருவீர் என்று அவன் பேசாம அமைதியா இருக்கு. அதை விட்டு இவருக்கு நன்மை செய்தா எனக்கும் அவர் நன்மை செய்வார், இவருக்கு உதவி செய்தா எனக்கும் அவர் உதவி செய்வார். அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது அவரால் எனக்கு நன்மை கிடைக்குமோ? இவருக்கு உதவி செய்தால் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமோ? அப்படிப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால், ஒருவேளை எண்ணது போல உனக்கு உதவி தேவ நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யல, ஆனா தேவ சமூகத்தில் அது புரிதியாக இருக்கு. சொல்லப்போன ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். கத்தரை நம்பி நன்மை செய். அவை நீ நன்மை செய்த மனிதன் உன்னை மறந்து போகலாம், அல்லது நீ நன்மை செய்தவன் உனக்கு தீமை செய்யலாம், அல்லது நீ நன்மை செய்தவன் உனக்கு விரோதமாக பேசலாம். அப்ப உடனே நாம ரியாக்ட் பண்ணி, உனக்கு என்ன நன்மை செய்தோம் பார், போய் போய் இவனுக்கு நன்மை செய்தோம் பார், ஹோட்டல போறவனுக்கு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளும் கதைச்சு பேச தோங்கணும்டா. நீங்களும் செய்த நன்மையினால தேவ சமூகத்தில் என்ன நன்மை இருக்குது பார். அப்படிப்பட்ட நன்மைகள் தேவனால அங்கீகரிக்கப்படும். ஆகவே ஒருவேளை நாம் மற்றவருக்கு நன்மை செய்தும் அவர்களால நாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டாலும், அவர்களால புறக்கணிக்கப்பட்டாலும், அல்லது அவர்களால் மறக்கப்பட்டாலும், நீங்கள் செய்த நன்மைக்குரிய பலன் தேவனாலே அருளப்படும் என்று கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அமர்ந்திருக்கிறவன் பாரு, அவன்தான் அப்படிப்பட்ட நன்மைகள் தான் தேவனுக்கு முன்பாக சிறப்பான ஆவேசத்தின பலிகள் போல இருக்குது பாரு என்று சொல்லி போட்டு. அல்லது நாலு பேருக்கு நன்மை செஞ்சுட்டு, அவருக்கு இப்படி செஞ்சிருக்கேன், இவருக்கு இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சு சொல்லி பேப்பர்ல போட்டுட்டா, அதனால தேவ சமூகத்தில் என்ன நன்மை இருக்கு? பிரபலப்படுத்துறது. அவருக்கு அதை செஞ்சிருக்கேன், நான் இவருக்கு இதை செஞ்சிருக்கேன், அவ்வளவு கொடுத்திருக்கேன், இவ்வளவு கொடுத்திருக்கேன், அங்க போயிருக்க இங்க போயிருக்க ஜப்பாரு, இப்படி எல்லாம் செஞ்சுட்டா, இப்படி எல்லாம் கதைச்சிட்டா, ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு என்ன புரிதி இருக்கு? யோசிப்பாரு. அவ கத்தரை நம்பி நன்மை செய், அதுதான் ஆவே செலுத்தின பலி. நன்மை ஒரு பலி என்று பேத நம்ம சொல்றது. இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்கு. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஆகி நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் நன்மை சேர்வலாக இருக்கவிடும். அப்போ சில 10:38 அப்போ சில 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லவினாலும் அபிஷேகம் படினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுட்டி தெரிந்த அவர் இயேசு நமக்குள்ளே இருக்கும்படியால் அவருடைய குணாதிசயத்தை நான் நீ வெளிப்படுத்தப்படும். ஆகவே நன்மை செய்ய நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நாம் ஒருபோதும் மற்றவருக்கு தீமை செய்யவே கூடாது. நன்றி அறியாதவர்கள் துறைகளை கூட அவர் நன்மை செய்கிறாராம். நன்றி அறியாத துறைகளுக்கு கூட அவர் தன்னை சூரியனை உதிக்கப்படி மலையை வரிசிக்கப்படுகிறார் என்றால் நான் வேதத்தில் வாசிக்கிறேன். இவர் என்ன தொழுது கொள்ள சொல்லி ஆண்டவர் அவர்கள் மலையை மறைச்சு விடுறார், அல்லது சூரியனை கொடுக்காதபடி மறைச்சு விடுகிறார். ஏனென்றால் அவர் என்ன பூரண சற்குணராக இருக்கும்படியார். அப்படியெல்லாம் அவர் செய்ய அவை உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நன்மை செய்தவர்களாக இருக்கணும். ஏனென்றால் இது தேவனுக்கு ஏற்ற ஒரு பலி. பொதுவாக நம்முடைய உள்ள மேல எனக்கு தெரியுமா, மற்றவர்கள் எனக்கு நன்மை செய்யும், மற்றவர்கள் என்ன குறித்து நல்லா சொல்லணும், மற்றவர்கள் என் மேல் அன்பா இருக்கணும், மற்றவர்கள் என்ன மதிக்கணும், மற்றவர்கள் எனக்கு அப்படி இருக்கு அப்படி நாம் அடிக்கடி நாம நினைக்கிறோம். தப்பில்ல, ஹலோ தப்பில்ல. ஆனா வட்ட பைபிள் ஸ்டேஸ் ஏ சொன்ன தெரியுமா, மற்றவர்கள் உங்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாகும். அவை உனக்கு மற்றவர்கள் எப்படி செய்வோம் நீ எதிர்பார்க்கிறியோ அதை நீ மற்றவர்களுக்கு செய். இதுவே நியாயபுரமானவும் தீர்க்க தரிசனம் வேண்டி இயேசுவே மலப்பிரசங்கத்தை சொல்லியிருக்கார். அவர் சொல்றதை கேளு, நம்பி சிறுவனா இருக்கும். ஒரு காலத்துல துர்க்கிரியர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கைகள் கர்த்தராய் இயேசு நாமத்தில் நற்கிரிகளை செய்யட்டுமே. ஒரு காலத்தில் கூடாத காரியங்களை பேசின இந்த நாவு கர்த்தராய் இயேசு நாமத்தில் நன்மையானவர்களை பேசட்டுமே. ஏன்னா நான் மறுபடி பிறந்திருக்கோம் பாருங்க, தேவ ஆவியப்பட்டிருக்கோம் பாருங்க, தேவனுக்கு பிள்ளையாக. ஆகவே நன்மை செய்கிறது, அதுக்கும் விசுவாசத்தினாலே நன்மை செய்கிறது தேவனுடைய பார்வையிலே ஆவே செலுத்தின ஒரு பலியை போல இருக்கும் என்று சத்தியத்தை. அடுத்த தான தர்மம் பண்ண என்ன செய்யணும், மறவாதிரி. ஏன் தெரியுமோ, அடிக்கடி ஆக்கள் மறக்கிறது தான். எது மறக்க தெரியுமோ, தான தர்மம் பண்ற. ஹலோ, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யணும், மறவாதிரி. மத்திய ஆறாம் அதிகாரம் படிக்க, மத்திய ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்து நாலாம் வசனம் சக் 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 மத்திய ஆறு ஒன்றிலிருந்து நாலு வரும் வரை.
மனிதர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் போலப்படுவது.
ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது
மனுஷராலப்படாதபடிக்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீயோ
தர்மம்
செய்யும் போது வலதுகை கொடுக்கிறதை
அறியாதிருக்க
கடவுள் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். விசுவாசத்தினாலே தான் தர்மம் செய்யணும். என்ன தெரியுமா, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா ஒரு நாள் எனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன், அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் தான தர்மம் பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட தான தர்மம் ஆண்டவருடைய பார்வையிலே ஆவேசனத்தில் பழி போல இருக்கிறது. தேவன் அவைகளை அங்கீகரிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லட்டுமா, இந்த அடிப்படையில் தான தர்மம் செய்கிற ஒருத்தன் நிறுத்தவே மாட்டான். வசனத்தை விசுவாசிக்கிறோம், நிறுத்த மாட்டோம். ஏதோ ஒரு உற்சாகத்தினால கொடுக்கிறோம், நிறுத்திடுவான். அடுத்த நாலு பேர் கொடுக்கிறதுக்காக கொடுக்கிறதும் நிறுத்திடுவான். ஆனா வசனத்தை விசுவாசித்து ஆண்டவருக்கு தான தர்மம் செய்கிறவன் தன் பலம் இருக்கும் வரைக்கும் செஞ்சிருப்பான். அதுதான் விசுவாசத்தினால உண்டாகிற தான தர்மம். அநேகருக்கு தான தர்மத்தில் விசுவாசம் இல்லை. ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஆனா தர்ம தான தர்மம் செய்யணும் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கிறாங்க இல்லையா. வாங்குறதுக்கு ஒரு போதன தேவையில்லை, கொடுக்கிறதுக்கு தான் போதன தேவையாக இருக்கிறது. வாங்குறது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காது, ஆனா கொடுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது. பாருங்க, உன் வலது கை கொடுக்கிறது இடது கை அறிகிறான். இப்ப பாருங்க, சில வசனங்களை அப்படியே வசனத்துக்கு வசனமா நாம எடுத்துக்கொள்ள கூடாது. வலது கை கொடுக்கிறது இடது கை எப்படி அறியாம இருக்கும் அர்த்தம் என்ன? அதாவது மற்றவர்கள் பார்த்து உன்னை புகழத்தக்க விதத்தில் நீ தான தர்மம் செய்யாது. அப்படி நீ செஞ்சா நீ செஞ்ச பலனை அனுபவிச்சல் பரலோகத்தில் உனக்கு பிதாவிடத்தில் பங்கு இல்லை. ஒருவேளை மனுஷன் இந்த மனுஷன் நல்லா கொடுக்கிற ஒரு கொடை வளலம்மா, இந்த மனுஷன் நல்லா கொடுக்கிறவன், இந்த மனுஷன் நல்லா கொடுக்கிற நாலு பேர் நம்மளை புகழுகிறாங்க. ஆனா பரலோகத்தில் தேவன் நம்மை புகழ மாட்டாரு, ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு. ஆகவே வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாம இருக்கும் சொல்லி இயேசு சொன்னதன் தாத்பரியம் என்ன, அர்த்தம் என்ன, மற்றவர்களால் புகழப்படத்தக்க விதத்திலே மனுஷர்கள் காணும் என்ற விதத்திலே நீ தான தர்மம் செய்யாது. இத பிடிச்சிட்டு சிலர் என்ன சொல்றாங்கடா, வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாதிருக்கு கடவுது. ஆகவே தசம பாகம் ஏடு வரும்போது அதுக்கும் அவங்க கொடுக்கிற விளக்கம் என்றால், வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாக ஆகவே நான் பேர் போட மாட்டேன் அப்படின்றாங்க. சரி, ஒரு விதத்தில் அதை நான் வச்சுக்கொண்டாலும் இப்ப நாம் இந்த தேசத்தில் சட்ட திட்டங்களை நாம் கீழ்ப்படி வேண்டியதாக இருக்கு. சோ இந்த தேசத்தின் சட்டங்களுக்கு நாம் கீழ்படியும், தேச சட்டங்களை கீழ்படி சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே நாம் இந்த தேசத்திலே சட்டப்படி கணக்கு வழக்கிலே நாம் கொடுக்கல. ஆகவே நமக்கு ஒரு கணக்கு அவசியம், அந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு தேவை, சபையில இருக்க வேண்டியது தேவை. லவலை கொடுங்க. தான தர்மம் செய்யும் போது வலது கை கொடுக்கிறது இடது கை அறியாத இருக்கிறது. ஆனா இது தசுவபா, நான் கொடுத்த தசுவபாக்கம் சபையில ஒழுங்காக வருதா என்பதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் கொடுக்கிற தசுவபாக்கம் ஒழுங்காக என்ன பண்ணப்படுதா என்பதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு. அது கூட சுதந்திரம். This is your church, this is your money. நாம புத்தனான பயிரை போட சொல்லி ஆண்டவர் சொல்லல, ஒட்டையான பயிர்களை ஆண்டவர் போட சொல்லி சொல்லல. சரியான இடத்துல விதைக்கணும், சரியான இடத்துல கொடுக்கணும் பாருங்க, முறையாக கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய விதமாக கொடுக்கணும். அதை தேவன் அங்கீகரிப்பார். அவங்க தான தர்மம் பண்ண மறவாங்க. நான் அடிக்க சொல்றோம் தெரியுமா, சபையில ஒரு அம்மா இருந்தா, தான் நம்பர் கொஞ்சம் வயசான அம்மா இருந்திருப்பாங்க, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவங்க, அவங்களுடைய பேர் வந்து தபிதா. அவளை குறித்து வேதம் என்ன சொல்ற தெரியுமா, அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாக செய்துக்கொண்டே வந்தான். அவள் நிப்பாட்டவே இல்லை. ஏன் தெரியுமா, அவள் வசனத்தை விசுவாசிக்கிறோம், கத்தோட வசனத்தை விசுவாசித்து தான தர்மமும் நற்கிரியும் செய்தபடியா சாபம் வரைக்கும் செஞ்சுட்டே இருந்திருக்கிறோம். வசனத்தை விசுவாசிக்கிற இடையில நிறுத்த மாட்டான், வேத வசனத்துக்கு கீழ்படிய இடையில நிறுத்த மாட்டான். அவை ஆபேத பலிக்கும் காயிட பலிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன, ஆபேல் விசுவாசத்தினால பலி செலுத்தினா, காயிலோ விசுவாசம் இல்லாம கடமை போல காணிக்கை செலுத்தினான். அவை அங்கீகரிக்கவில்லை, அக்செப்ட் பண்ணவில்லை. தாமும் புதிய பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கு நாம் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவதாக இருக்கணும். மேன்மையான பலிகளை விசுவாசத்தோடு நாம் செலுத்துவோமாக இருந்தால் ஆவே செலுத்துற பலி போல அது ஆண்டவருக்கு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப படிங்க, நாலாம் அதிகாரம் கம்மி ஆதியாம நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை படிங்க. அஞ்சாம் வசனம் நாலு அஞ்சு ஆதியாம நாலு அஞ்சு.
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி
வேறுபட்டது. அறந்த காரியத்தை பாருங்க, இதை குறித்து கொஞ்சம் விவரம் பேசுற பேரம் போயிட்டு பாருங்க. காணிக்க ரெண்டு பேரும் செலுத்தின போது ஆவிலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்து, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று காயினுக்கு தெரிந்த உடனே காயினுக்கு என்ன வந்து தெரியுமா, கோபம் வந்து எரிச்சல் வந்து என்ன கவனிங்க, அந்த கோபத்தினாலும் எரிச்சலினாலும் காயின் முகமே வேறுபட்டு, வடிவாக முகநாடியே வேறுபட்டு இருக்கு. அகத்தின் அழகு இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்வார். பாருங்க, ஹலோ, சும்மா இருக்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும்போது உங்களோட முகத்தையும், கோபமும் எரிச்சலும் வந்தபோது உங்களோட முகத்தையும் கொஞ்சம் படம் எடுத்து பாருங்க. ஹலோ ஹலோ, சந்தோஷமாக சுமாராக இருக்கும்போது உங்க முகத்தையும், கோபம் எரிச்சலும் வந்தபோது உச்சக்கட்டத்தில் இருக்குது மூக்கெல்லாம், அது சிலர் மூக்கெல்லாம் ஏற்க, முகமெல்லாம் சிவாக்கம், கண்மொழியெல்லாம் முழுசும், வா உதடெல்லாம் குட்டிகளை பறி கொடுத்த கரடி போல உறவு பாரு. அது எங்கேயாவது ஏதாவது செஞ்ச பின்புதான் அடங்கும் பாருங்க. இங்க பாருங்க, எரிச்சல் வந்துச்சு, எரிச்சலினால் காயின் முகநாடியே வேறுபட்டது. பாரு, உங்க அழகான முகத்தை, அழகான முகத்தை வேறுபடுத்தினார். எப்பொழுது கோபம் மூர்க்கம் எரிச்சல் வரும் பாருங்க, தேவன் ஆவியுடைய காணிக்கை அங்கீகரித்ததுக்கு ஆவியிலே செய்ய அவன் குற்றவாளி. இவனுக்கு தேவன் மேல வந்த எரிச்சலும் கோபத்தை தேவன் மேல தீர்க்கலாரு. அவன் என்ன செஞ்சா, பேசினான் தன் சகோதரனோடு, ஆபேல் வாடா, என் தம்பி வாடா, என் பாசத்துக்குரிய தம்பி, என் நேசத்துக்குரிய தம்பி சகோதரனே வாடா, நான் வயல்வெளிக்கு போ, அங்கே உன்னோடு பேச வேண்டிய காரியம் இருக்குது, அங்கே அங்கே உனக்கு சொல்ல வேண்டிய சில காரியங்கள், வா போவோம் வயல்வெளிக்கு. இங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க, இங்க யார் இருக்காங்க, ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க, அங்க வச்சு ஒண்ணு செய்யலாது, உன்னை கொஞ்சம் தனியே கொண்டு போனாதான் என் காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறதுனால எனக்குள்ள ஏற்பட்ட எரிச்சலை கோபத்தை உண்மையில தீர்த்தால் ஒழிய நான் அமர மாட்டேன். என் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆகவே உண்மையிலே அதை தீர்க்கும் வரைக்கும் என் எரிச்சல் அடங்காது, என் கோபமும் அடங்காது. பாரு, ஆகவே காயின் தன் சகோதரி பேசினான், கீழே பாஜி பாருங்க தெரியும், பேசினா ரெண்டு பேரும் போனாங்க. ஆவேல் அவன் நினைச்சானா, இவன் இருக்கத்துல இப்படி இவன் தம்பி என்று சொல்லி பாசத்தோடு நேசத்தோடு உருகி பேசின பேசும் போது அவனும் போனான் வயல்வெளிக்கு. ரெண்டு பேரும் வயல்வெளியில இருக்கிறான் இருக்கிறான். இப்ப காயில பார்த்தா அம்மாவும் அப்பாவும் தெரியாம வெளியில கொண்டு வந்துட்டேன், தம்பிய வெளியில கொண்டு வயல்வெளியில. இப்ப ஒருவரும் இல்ல, ஒருவரும் என்னை பார்க்கவில்லை, ஒருவரும் எங்களை காணவில்லை, ஒரு கண்ணும் எங்களை காணவில்லை, எந்த கமராவும் எங்களை பார்க்கவில்லை, ஒருவருடைய கண்களும் எங்களை காணவில்லை. ஆகவே எழுப்பி தன் கோபத்தை தன் எரிச்சலை தன் சகோதரன் மேலே தீர்த்தா கொலை. பாருங்க, எரிச்சலும் கோபமும் எங்க போய் முடிஞ்சிருக்குது பாரு, எரிச்சலும் கோபமும் எங்கே முடிஞ்சது, சொந்த சகோதரன் ஐயா, ஒரே ரத்தம். அவன் செய்த அநியாயம் என்ன, ஆவே தன் சகோதரனுக்கு செய்த அநியாயம் தான், ஒன்றுமே இல்லை. அவன் செய்த காரியம் என்ன, தேவனுக்கு ஏற்ற மேலான காணிக்கை பலியை செலுத்தினான். ஆகவே ஆகவே தேவனதை அங்கீகரித்தபடியால் தேவன் மேலே வந்த கோபம், என் பலியை கத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் பலியை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே வந்தது எரிச்சல், பாருங்க கோபம். எங்கேயாவது தீர்த்தால் ஒடியாதங்க எரிச்சல். வேதத்தில் அங்காங்கே பார்க்கிறேன், எரிச்சலினாலும் கோபங்களினாலும் ஏற்பட்ட விளைவுகள் நான் சொல்றேன் கேளுங்க. புருஷர்களே, அம்மா மாறு, நான் சொல்றத கொஞ்சம் கவனி. எரிச்சலும் கோபமும் ஐயா மாருக்கும் மாத்திரமில்ல, அம்மா மாருக்கும் வரும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, சொல்றது கவனிங்க. இந்த எரிச்சலினால் கோபத்தினால வருகிற விளைவுகளை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிறது மிக மிக ஏற்றது. ஒரு நிமிஷம் எரிச்சல் கோபத்துக்கு இடம் கொடுத்த காலமெல்லாம் சிறைக்கில கிடந்து வாடுகிறவர்களை குறித்து நாம கேள்விப்படுறோமே, ஐயோ ஏன் இப்படி கோபப்பட்டேன், ஏன் இப்படி எரிச்சடைஞ்சு, அப்படி தங்களையே நொண்டு எரிய ஒன்று செய்யப்படிய சட்டம் என்னை தண்டிக்குது, கிடக்கிறேன் உள்ளுக்கு விருட்டு வருட்டு உள்ளே கிடக்கிறேன். எரிச்சல் கொலை, அது மாத்திரமா? ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 18 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், என்ன தெரியுமா, கோலியாத் கம்பீரமான தோற்றம், அவன் கைகளிலே இருக்கிற ஆயுதங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, கோர உருவம், கம்பீரமான தோற்றம், இப்படிப்பட்ட மனுஷனை எதிர்கொண்டதுக்கு யாராலே முடியும். ஆனால் ஒரு தாவீது கர்த்தரை விசுவாசித்து தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் அவன் கையில ஆயுதம் இல்ல, பட்டயம் இல்ல, போர்க்கவசமும் இல்ல, கவன் கல்லாலே அவனை கீழே வழுத்தி கொண்டார் என்பது நாம் படிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். என்ன நடக்குது, சரி இப்ப யுத்தத்தில் இஸ்ரவேல் வெற்றி பெற்றார்கள், கோலியாத்தை முறியடித்த போது அவர்கள் இவர்கள் கைவசமானார்கள். ஆகவே யுத்தத்தில் வெற்றி பெற்று சவுல் ராஜாவும் தாவீதும் வாரார்கள், வெற்றி வெற்றி கொண்டு வருகிறார்கள். வரும்போது இஸ்ரவேலில் இருந்த கன்னி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடல் பாடல்களோடு அவர்களை எதிர்கொண்டு போகும்போது பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு பாடிருக்காங்க தெரியுமா, சபுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி முறை முறையாக பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்ட போது, ஹலோ, இந்த பாட்டை கேட்ட போது ஒன்று சேமல் 18:8 நினைக்கிறேன், இந்த பாடலை கேட்ட போது சபுலுக்கு சகிக்க முடியல, வசனம் சொல்லுது எரிச்சல் அடைந்தான், காய்மக்காரமாக பார்த்தான். ஏ தாவிதா சொல்லிக் கொடுத்தா, இப்படி பாருங்க சொல்லி அவனா பாடி சொல்லி கொடுத்தா இல்ல. அவர் யுத்தத்தில் வெட்டி வெட்டி வரும்போது சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 16 சொல்லி பாட்டு பாட வைத்தது தாவீது. அவனை பாவம் அவன் வெட்டி விட ஒரு சுத்த யுத்தத்தோடு வாரானப்பா. நீதிமான் அவருடைய கிரியைகளால் அவன் நீதிமான் தேவன மனுஷன் இல்லையா? ஆனா சவுல் எப்படிப்பட்டது தெரியுமோ? சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 16 என்று இந்த பாடலை சவுல் கேட்ட போது அவன் எரிச்சல் அடைந்தானா? அது கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா காய்ம காரணமாக அங்கால கீழே போனீங்க சொன்னா ஒரு பொல்லாத ஆவி அவரை ஆட்சி படைத்தது. நான் சொல்றதை கேளுங்க. எரிச்சலும் கோபமும் பொல்லாத ஆவிகள் நமக்குள்ளே உட்புகிறதுக்கு நாம் வழிகளை திறக்கிறோம் என்பதை மறவாதே. சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்ததுக்கு காரணம் என்ன? ஹலோ, அவன் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்து அடிக்கடி அவனை துன்புறுத்தி கொண்டதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளே வந்த எரிச்சலும் கோபமும். கீழே நீங்கள் வாசித்து பார்த்தால் பொல்லாத ஆவி அவனை ஆட்டி படைத்தது. ஆகவே எரிச்சல் கோபங்கள் வைராக்கியங்கள் பிசாசுக்கு கதவை திறந்தது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தெரியுமா, எத்தனை விசுவாசிகள் மற்றவர்களை குறித்த எரிச்சல் கோபம் பக வைராக்கியத்தினால பிசாசவுளை மேய்ஞ்சு அவர்களும் அறியாமல் கிடக்கிறார்கள். கண் சொருகி போன கூட்டத்தோடு ஆராதிக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, ஜெபிக்கிறார்கள் பதில் இல்லை, உணிஞ்ச கனி இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள மற்றவர்களை குறித்த கசப்பு பகை எரிச்சல் கோபம் பிசாசுக்கு கதவு தந்து சத்துருவங்களை மேய்கிறான் பாரு. எரிச்சலினாலே வர விளைவுகள். இப்ப படிங்க எபேசியர் 4 அதிகாரம், சீக்கிரப்படி எபேசியர் 4 அதிகாரம் 26 படிங்க. எபேசியர் 4:26
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால்
கோபம் நல்லா கவனிங்க, கோபம் கொண்டாலும் பாவம்
செய்யாது.
உங்கள்
சூரியன்
அஸ்தமிக்கு முன்னே
உங்கள் எரிச்சல் தனியாக,
இந்த கோபத்தின் வெளி அடையாளம் தான் எரிச்சல். ஹலோ, கோபத்திலே வெளி அடையாளம் எரிச்சல். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல். கோபம் கொண்டவர்களை பார்த்து, கோபம் கொள்ளுகளை பார்த்து ஆணி சொல்ல பார்த்து என்ன? உன் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உன் எரிச்சல் தனியே கடவுது. பாசிங்க தொடர்ந்து பாசிக்கல, இப்ப சொல்ல பாருங்க, அபிப்பிராயம் சொல்றது பிசாசுக்கு இடம் கூடாது. ஹலோ, நான் சொல்ற வசனம் கவனிங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே எரிச்சல் தனியே கடவுது. அடுத்து சொல்லப்படுது பிசாசுக்கு இடம் கொடுக்கும். அப்படி அர்த்தம் என்ன? கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடுத்தால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார் என்பது சத்தியம். இவைகளை உணர்த்தக்கிறவன் யார்? இவைகளெல்லாம் கேட்டு உணர்றவன் யார்? எத்தனை இதயங்களிலே கோபங்கள், எத்தனை உள்ளங்களிலே எரிச்சல்கள், அதற்கு 1008 கணக்கு காரியங்கள் அடுக்கிறான். அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அப்படி கதைச்சான், இப்படி கதைச்சான். ஆகவே எரிச்சல் தனியாது, சூரியன் உதிக்கலாம் அஸ்தமிக்கலாம், என் எரிச்சல் தனியாது. வச்சிரு, பத்திரமா வச்சிரு, வச்சிரு. என்ன செய்ய போற? யாரும் சொல்றது போல இருக்கு மனசுக்கு. பாஸ்டர், நீங்க பேசுறது சரிதா, சொல்றது சரிதா, ஆனா என்னால இந்த எரிச்ச கோபத்தை, எந்த மனுஷனை குறிச்சு இருக்கு எரிச்ச கோபத்தை என்னால விட முடியும்? ஆக்சுவலி பீப்புள், உன்னே நீ சமாதானம் பண்ணி கொடுக்க முயற்சி செய்ய. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்த எரிச்சல் கோபம் உனக்குள்ள தனியாம இருக்குமா இருந்தா ஒன்று செய், ஓப்பனாக ஆண்டவருடைய சமூகத்திலும் விளங்கால் படி சொல்லு, ஆண்டவரே என்னால இந்த மனுஷன் மேலே இருக்கு எரிச்சல் கோபத்தை விட்டு உடையாம இருக்கு, தயவு செய்து எனக்கு உதவி செய். ஓ ஹெல்ப் மீ லார்ட் வித் ஓபன் ஹார்ட், ப்ரே ஏர்னஸ்ட்லி. முடியாதவர்கள் எல்லாம் முடிய வைக்க தேவனாலே முடியும், வளையாதவர்களை வளைய வைக்க ஆண்டவராலே கூடும், இணங்காதவர்களை இணங்க வைக்க தேவனாலே ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் வைத்திருக்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசி, விசுவாசியே விசுவாசி. சோ ஆண்டவர் ஆபித்த காணிக்கை அங்கீகரித்ததன் நிமித்தம் வந்ததே கோபா. யாருக்கு? காயினுக்கு. ஆண்டவர் என்ன செய்ய ஒழிச்சது? ஆகவே தன் சகோதரனை கொலை செய்தான் சொல்லி பார்க்கும். ஆகவே முதல் சொன்னது போல உலகத்துல முதல் பிறந்த மனுஷிகமான மனுஷன் காயின் ஒரு கொலகார் ஆயிட்டாவார். அது மட்டுமில்ல, இது பல காரியங்களை குறித்து நாம் பேசலாம், அதை நமக்கு நேரம் இடம் கொடுக்கல. ஒரு சில காரியம் இதனை கவனிங்க. இதுக்கு எதுவும் ஒரு காரியத்தை குறிப்பிடுறேன். இப்படியெல்லாம் நடந்த பிற்பாடு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, கீழே வாசிச்சு பாருங்க, காயினே ஒரு சகோதரன் எங்க? தன் சகோதரனை மகள் வேலைக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கொலை செய்யும் போது சுட்டுமுட்டும் பார்த்தான். அம்மாவில் அப்பாவில் அப்பதான் ஜனப்பெருக்கம் இருக்கும் இல்லை. சில பேர் கேட்கிறாங்க, காயின் கீழே காயின் தன் காயினுக்கு மனைவி எங்கேந்து கிடைச்சது, காயினுக்கு மனைவி எங்கேந்து வந்தது, காயினுக்கு வந்தது ஒன்றும் இல்லை, சந்தேகம் இல்லை. காயினுக்கு மனைவி எங்கேந்து வந்தது? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ஒரு குமாரத்தை தான் காயினுக்கு மனைவி இருந்தது, சந்தேகம் இல்லை. அப்படியான இது எப்படி? ஏனென்றால் அந்த நாட்களிலே சகோதரங்களை திருமணம் பண்ணுகிற காரியம், அதாவது அது அது வந்து மறுக்கப்படவில்லை. பின்பு ஒரு கட்டம் வரும்போது நெருங்கின உறவுகளை திருமணம் செய்யறதை ஆண்டவர் நிறுத்தினார். ஆனா ஆதாம் ஆரம் இந்த பிக்கிறீங்கப்பா வானத்திலிருந்து ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷன் உருவாக்கினார். தேவ பக்தியுடைய சந்ததியை பொறுப்படிதான். அது ஒருவனில இருந்துதான் சந்ததி உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். ஆகவே காயினுக்கு மனைவி எங்கிருந்து பூமியில வானத்திலிருந்து விளையில பூமியிலிருந்து முளைக்க இல்ல, அவை காயினுக்கு மனைவி ஆதாமுக்கு தேவாளுக்கு பிறந்த ஒரு குமாரத்தி என்பது சந்தேகம் இல்லை. அந்த நேரத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு கட்டம் வரும்போது தேவனத்தை தடை செய்தார். ஐயா, ஒன்றை தொடங்கவும் ஒன்றை நிறுத்தவும் அவருக்கு அதிகாரம் இல்லையா? படைக்கப்பட்ட மனுஷன் மேலே படைச்சவருக்கு அதிகாரம் இல்லையா? என்ன பகுதியில் இதுல என்ன சந்தேகம் இருக்குது? என்ன கேள்வி இருக்குது? இதுல என்ன குழப்பம் இருக்குது? Read the scripture with an open heart. Take the word. Accept the word as the word of God. வயல்வெளிக்கு போனான், சுத்தம் பார்த்தான், அம்மாவும் பார்க்கல அப்பாவும் எழும்பி கொலை செய்தார். முடிஞ்சு புதைச்சானோ தாட்டானோ என்ன செஞ்சானோ தெரியாது. வந்து பேசாம இருக்கிறான், ஒன்றும் தெரியாத போல இருக்கான். ஒரு குரல், காயினே உன் சகோதரனாகி ஆவேலங்கு துடுக்குட்டுதா, ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி என் சகோதரனை கொலை செய்தேன். ஆனால் இப்பொழுது கேட்கிற குரல் இது தேவனுடைய குரல். ஐயோ, ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவாக இல்லை, மனுஷனுடைய கண்ணுக்கு மறைவாக என் சகோதரனை கொலை செய்தேன், என் தாய் தகப்பனுக்கு மறைத்து என் சொந்த சகோதரனை கொலை செய்த, ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. ஐ டெல் யூ பீப்பிள், எதை சேர்த்து உன் மனைவிக்கு மறைச்சு நீ செய்யலாம், உன் புருஷனுக்கு நீ மறைச்சியதை செய்யலாம் சொல்லலாம், ஆனா தேவனுடைய கண்களுக்கு உண்டும் மறைவில் என்கிற சத்தியத்தை திட்டமாக சொல்றேன். God knows everything. ஆகவே தேவனுக்கு பயப்படு. காயுடைய உள்ளத்தில் தெய்வ பயம் இருக்கவில்லை. அப்படி தேவ பயம் இருந்திருக்கும் தன் சொந்த சகோனை கொலை செய்திருக்க மாட்டான். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, பாவத்தின் உருவம், தேவனுக்கு பயப்படாதவன், ஆண்டவனுக்கு இடங்காதவன், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன். காயினே ஒரு சவுர் நெஞ்சிருப்பா. அவன் பதில் என்ன தெரியுமா? நேரம் வைக்கல, நான் என் சகோதரனுக்கு என்ன காவலாளியா? எப்படி ஆண்டவரை பார்த்து இப்படிப்பட்டு பேசுகிற ஒரு மனுஷன் உள்ள எப்படி இருக்குது பாரு. ஏங்க, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காயங்கள் இருக்காங்க தெரியுமாங்க? இன்றைக்கும் இப்படிப்பட்ட காயங்கள் இருக்க, இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து அப்படி கதைக்கிறோம், இப்படி கதைக்கிறோம், துணிகரமாக பேசுவோம் இருக்கத்தான் செய்யறார். என்ன கவனிங்க, இப்படி செஞ்ச காயினை, இப்படி சகோதரனை கொலை செய்த காயினை, ஆண்டவருக்கு இப்படி பதில் கொடுத்த காயினை உடனே ஆண்டவர் கொண்டாட கொள்ள இல்லை.
உன் சகோதரி கொலை செய்த நீயும் பூமியில் இருக்கக்கூடாது. தேவன் அவனை கொலை செய்த அதை செய்ய இல்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நேரம் இருக்குது, அவனுக்கு ஒரு நியாயத்திருப்பு இருக்கு, அது தேவனுடைய கரத்துல. ஆகவே அநீதி செய்வர்கள் அநீதி அநியாயம் செய்வர்கள் உடனடியாக ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. ஆனா சிற்சில இடங்களிலே தேவன் அப்படி தண்டித்து வருகிறார். பழைய புதிய பாட்டிலேயோ துர்க்கிரியை கேட்ட தண்டனை சீக்கிரமா நடக்கும். அவதான் மனுபுத்தடைவதே அவர்களுக்கு துணிகரம் கொண்டு இடகவனிய இடகவனிய இடகவனி கொண்டுட்டா உன் சகோதரனுக்கு நான் என் சகோதரனுக்கு காவலாளியா இடகவனிய சொல்றேன் கேளுங்க சொல்றேன் கேளுங்க சொல்றேன் கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஒரு காவலாளியா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உனக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு சபையில் இருக்க மற்ற சகோதரருக்கு நீ ஒரு காவலாளி. அவருடைய நன்மத்தின் மேல உனக்கு பங்கு இருக்குது, அவருடைய வாழ்க்கையில உனக்கு பங்கு இருக்குது. அவன் எப்படி சோந்து போன அவனை பலப்படுத்தணும், அவன் வேதனை அவனை ஆறுதல் படுத்தணும், அவனுக்கு உதவி தேவைன்னா உதவி செய்யணும், ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். ஏனென்றால் நீ அவனுக்கு காவலாளி. அப்படி இல்லை எனக்கு மற்றவனை குறிச்ச கவலை இல்லை, நான் வாரேன் போறேன், என்னால் ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவித காயிரில் சாயல் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு காவலாளி காவலாளி காவலாளி. பண்டால முடிந்தவர்களுக்கு மற்றவர்களை தேவன் பக்கமாக திருப்பணும், நன்மை செய்யணும், உதவி செய்யணும், செபிக்கணும், ஆறுதல் படுத்தணும், அமைதிப்படுத்தணும், நன்மை செய்யணும். சோ அண்ட் சோ பிகாஸ் நாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளி. இப்படித்தான் ஆண்டவர் சபையை இணைத்திருக்க. ஒரு கல் இருந்தாலும் ஒரு கல் ஆவிக்குரிய மாளிகை இசைவாக இணைக்கப்படுகிறது. அவை ஒருவர் இல்லாம ஒருவரும் இல்லை. நான் ஒருவருக்கு ஒருவர் நமக்கு தேவை, ஒருவருக்கு ஒருவர் நமக்கு தேவை. அப்படியாத சரீரத்தை வைத்திருக்க சரீரம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. குறித்து விபரமா பேசலாம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனி கரிமாட்டவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளி என்பது மறந்து. ஆகவே சபையில் இருக்கிறவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று தயவுசெய்து நாம் இருதயத்தில் நாம் நினைப்போமாக இருந்தால் அதிகம் ஒருவித காயின் சாயல் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நான் முடிக்க போறேன். என்ன தெரியுமா, இப்படிதான் இந்த பிரசங்க வாணி முடிக்கவே முடிக்கிற முடிக்க மாட்டேன். ஆனால் முடிச்சு வைக்க என்ன கவனிங்க, என்ன கவனி, என்ன கவனி. இப்படியெல்லாம் செஞ்ச பிற்பாடு வேற என்ன செஞ்சுக்கான் தெரியுமா, ஆண்டவர் சொன்னாரு உன் சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. எப்படி கீழே வாசிப்பா, உன் சகோதரனாகிய ஆவலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆகவே உலகத்தில் முதல் முதல் ரத்த சாட்சி ஆவேல், ஆவேலின் ரத்த முதல் பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் நடுவிலே கொலை உண்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் இந்த சந்ததியிடத்திலே கேட்கப்படும் என்று இயேசு ஒரு கடத்தை சொன்னார். தெரியுமா கவனிங்க, ஆவலுடைய ஒரு ரகசியம் தெரியுமா, ஆவலுடைய ரத்தம் ஆண்டவரோடு பேசி இருக்குது. ஹலோ, ஆகவே மனிதனுடைய ரத்தத்துக்கு பேசுகிற வல்லமை இருக்குது. ஹலோ, இது விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு அல்ல, இது வேதம் நமக்கு தருகிற வெளிச்சம். ஹலோ, மனுஷனுடைய ரத்தத்துக்கு பேசுகிற தன்மை இருக்கு. ஆகவே ஆவியுடைய ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருக்கா, கூப்பிட்டு என்ன கூப்பிட்டுருக்கும், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான் என்று சொல்லி, என்னை கொண்டுட்டான் என்று சொல்லி அவருடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார். இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், இதை குறித்து விரிவாக பேசலாம். எபிரேயருக்குள்ள போவீங்கன்னு சொன்னால் ஆவித ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமல்ல, துர் மனசாட்சி நீங்க நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆகும். வசத்துக்கு படிங்க, நல்லா இருக்கு. குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிக்க, அது போல 9:14 படிங்க, 9:14 எபிரேயர் 9:14 சக் 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 9:14
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு,
உங்கள் மனசாட்சியை
செத்த
கிரியைகளற சுத்திகரிக்கிறது
எவ்வளவு நித்தியம்.
கவனிங்க பாருங்க, அப்ப இயேசுக்கு ஆவியுடைய ரத்தத்தை பார்க்கலும் மேன்மையான ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்க வல்லமுடா. இன்னைக்கு அநேகர் குற்ற மனசாட்சியோட இருக்கிறார். ஐ டெல் யூ பீப்புள், மனுஷனுடைய குட்ட மனசாட்சியை நீக்கி நல் மனசாட்சியை தரக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு மாத்திரம்தான் இருக்குதுமா. This is the secret of the Christianity. நல்லா கவனிங்க, கவனிங்க. ஆகவே ஒருவரும் நீங்க குட்ட மனசாட்சியோடு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுடைய குட்ட மனசாட்சியை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கு. ஆகவே மனுஷனுடைய ரத்தம் பேச வல்லமுள்ளது, ஆபிலுடைய ரத்தம் பேசுது, ஆனா இயேசுடைய ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் முடிக்கிற கவனிங்க. இவ்வளவு நடந்த பிற்பாடும் ஒரு கவனம் கவனிங்க, இவ்வளவு நடந்த பிற்பாடும் இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த காயினுக்குள் ஒரு மனம் திரும்புதல் வரது. அதான் எனக்கு ஆச்சரியமா. ஆண்டவர் டைரக்டாக அவனோடு பேசியும் அவன் தவறை அவனுக்கு உணர்த்தியும் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலும் வரையிலும் மாற்றம் வரை படிங்க. அது நாலாம் அதிகாரத்தில் ஒரு வருஷத்தை படிங்க, 16 முடிக்க போறது. கடைசி முதல் 4:16.
அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்
என்னும் தேசம் பாருங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான சேத் என்னும் தேசத்திலே போயிருந்தார். இதை சில பேருக்கு ஏதேன், ஆண்டவர் உருவாக்கின ஏதேன் தோட்டம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லி சில பேருடைய கற்பனை. ஆனா சொல்ற கேளுங்க, ஆண்டவர் என்ன ஆதாமன் ஏவாளை உருவாக்கின ஏதேன் தோட்டம் பூமியில தான் இருக்கு. ஏன்னா பூமியில உருவாக்கி தான் ஆண்டவர் ஆதாம ஏவாலயம் கொண்டே வச்சாரு. சரியோ இல்லக்க முடியும். அப்ப பகலை குளிச்சான நேரத்தில் இவங்களோடு இடைப்படுறதுக்காகவே தேவன் இறங்கி வருவார். இறங்கி வந்து அவரோடு பேசினார். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க, இப்ப கவனி. இப்ப இந்த 16 வசனம் சொல்லி என்ன சொல்லி தெரியுமா? காயின் கத்தோட சனிதை விட்டு புறப்பட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனை விட்டு பிரிந்து வாழ தீர்மானிச்சுட்டார். அப்ப அவன் தான் செய்த செய்களுக்காக அவன் மனம் பருந்துறதும் இல்லை, மனம் திரும்புவதும் இல்லை. ஈட்டில் அவன் என்ன முடிவு செய்யறான்? தேவனை விட்டு பிரிந்து அவன் தனியே வாழ்றான். அதுக்கு முதல் தேவன் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்க தெரியுமா? அதை படிங்க, அந்த 4 அதிகாரத்துல அதை படிங்க. 11:12.
இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில்
நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரும் போது
அது தன் பலனை நீ உனக்கு கொடாது.
ரெண்டு காரியம், ரெண்டு சாபத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன தெரியுமா? ஒன்று, நீ நிலத்தை பயிரும் போது அது தன் பலனை நீ கொடுக்காது. ஏன்னா இதுக்கு முதல் அவன் நிலத்தை பயிரிடுறவன். அப்ப இதுவரைக்கும் அவன் பயிரும் போது நல்ல பலனை அனுபவிச்சிருக்கான். ஆனா இனிமேல் நீ நிலத்தை பயிடுவாய், அது உனக்கு தன் பலனை கொடுக்காது. மட்டுமல்ல, நீ பூமியிலே நிலையிட்டுவாய். இது ரெண்டும் அவன் மேல தேவன் போட்ட சாபம். அப்ப அவன் கேட்கிறான், அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறவங்க என்ன கொண்டு போடுவாங்களே? அப்பயே தனக்கு பாதுகாப்பை தேடினானே ஒழிய தேவனுக்கு முன்பாக அவன் மனம் திரும்ப அவன் ஆண்டவர் மீது ஒரு அடையாளம். எனக்கு அது என்ன அடையாளம் தெரியாது, தெரியா தெரியாது. அவன் ஒரு அடையாளத்தை போட்டார், ஒன்னு கொலை செய்யாத பாருங்க. இவ்வளவு செய்தும் அவனுக்குள் ஒரு மாற்றம் வரையில மனம் திரும்பவில்லை. ஈட்டில் அவன் தேவனை விட்டு பிரிந்து வாழ நிலைமைக்கு போய்தான் பாரு. இன்னைக்கு அநேகரை பாருங்க, என்னதான் பிழைகளை செஞ்சாலும் என்னதான் தவறுகளை செஞ்சாலும் ஒரு மனம் திரும்புதல் ஒரு மாற்றம் இல்லை. என்னதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் என்னதான் தேவன் பேசினாலும் ஒரு மனம் திரும்புதலும் ஒரு மாற்றமும் இல்லை. அது முடிவு என்ன தெரியுமா? அப்படி மனம் திரும்புதல் மாற்றம் இல்லாத வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியுமோ? தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து வாழ்றது. முடிவு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே எனக்கருமானவர்களே, ஆபேலை போல மேன்மையான பலிகளை காணிக்கைகளை செலுத்துவோம். ஆபேலே தேவன் என்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் யாவரும் பரிந்துரைப்போம். சரி.